மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் நான் சிவஞானம் நமசிவாயம், ஒகிய தமிழ் வித்யாலயத்தின் வரலாறு பாட ஆசிரியர். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் வரலாறு பாடத்தில் தரம் 9 மூன்றாம் பாட அலகான இலங்கையின் சமய தேசிய மறுமலர்ச்சி, தரம் 9 மூன்றாம் பாட அலகான இலங்கையின் சமய தேசிய மறுமலர்ச்சி என்ற பாட அலகு தொடர்பான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் இன்றைய தினம் இலங்கையின் சமய தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடலகில் தேசிய மறுமலர்ச்சி பற்றிய அறிமுகம், தேசிய மறுமலர்ச்சி பற்றிய அறிமுகம், மிஷனரி இயக்கங்களும் அவற்றின் செயற்பாடுகளும், பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம், இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கம் மற்றும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கம் ஆகிய விடயங்களை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி பற்றிய ஒரு அறிமுகத்தினை பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் நீண்டகாலமாக நிலைத்திருந்த சமூக அமைப்பும் கலாச்சாரமும் போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், அதாவது இலங்கையில் நீண்டகாலமாக நிலைத்திருந்த சமூக அமைப்பும் கலாச்சாரமும் ஐரோப்பியர்களான போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆகியோர்களினுடைய வருகையுடன் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டன. குறிப்பாக போர்த்துக்கேயர் ரோமன் கத்தோலிக்க மதத்தையும் ஒல்லாந்தர் புரட்டஸ்தாந்து மதத்தையும் தமது ஆட்சி பிரதேசங்களில் பரப்பினர். அதாவது போர்த்துக்கேயர் ரோமன் கத்தோலிக்க மதத்தையும் ஒல்லாந்தர் புரட்டஸ்தாந்து மதத்தினையும் தங்களது ஆட்சி பிரதேசங்களில் பரப்பினர். எனினும் 1815 ஆண்டு இலங்கை முழுவதையும் கைப்பற்றிக்கொண்ட பிரித்தானியர் இலங்கையை தனது குடியேற்ற நாடாக்கிய போது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எமது நாட்டிற்கு வந்த பல்வேறு மிஷனரிகளின் இயக்கங்களும் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்கு முயன்றமையினால் இந்நாட்டினுடைய பாரம்பரிய சமய கலாச்சாரங்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டன. அதாவது போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் தங்களுடைய ஆட்சி பிரதேசங்களில் மாத்திரம் தங்களுடைய ரோமன் கத்தோலிக்கம் மற்றும் புரட்டஸ்தாந்து மதங்களை பரப்புகின்ற நிலை மாறி ஆங்கிலேயர் முழு இலங்கையையும் கைப்பற்றியதனால் அவர்களுடைய கலாச்சாரங்கள் மற்றும் சமய நடவடிக்கைகளின் காரணமாக இலங்கையினுடைய பாரம்பரிய சமய கலாச்சாரங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டதோடு பல்வேறு மாறுதல்களுக்கும் உட்பட்டன. எனவே தமது கலாச்சாரங்கள் எதிர்நோக்கிய ஆபத்தான நிலையால் 19 நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் இலங்கையின் பௌத்த, இந்து, இஸ்லாமிய மக்களிடையே சமய தேசிய விடயங்களில் பெரும் எழுச்சி ஏற்பட்டது. அதாவது தங்களுடைய சுதேசிய கலாச்சாரமும் மதங்களும் ஆபத்தான நிலையில் சென்று கொண்டிருப்பதை அவதானித்த சுதேசிகள் தங்களுடைய கலாச்சார மற்றும் சமய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒன்றிணைந்து செயற்பட்டமையே இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி என்கின்றோம். அது தொடர்பான விடயத்தினையே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, தேசிய மறுமலர்ச்சி பற்றிய சிறிய ஒரு அறிமுகத்தினை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்ப்பது மிஷனரி இயக்கங்களும் அவற்றின் நடவடிக்கைகளும். மிஷனரி எனும்போது ஆங்கிலேயர் தமது கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக உருவாக்கிக் கொண்ட நிறுவனங்களே மிஷனரிகள் எனப்பட்டது. இந்த மிஷனரிகளின் ஊடாக ஆங்கிலேயர் ஆசியாவில் தமக்கு சார்பான கூட்டத்தை உருவாக்குவதற்காக இந்த மிஷனரிகளை பயன்படுத்தினர். இதனூடாக இவர்கள் தமது சமயத்தையும் கலாச்சாரத்தையும் இந்நாட்டில் பரப்புவதற்கு முற்பட்டனர். அந்த வகையில் பிரித்தானியர் தமது கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக பல்வேறு மிஷனரிகளை இலங்கையில் உருவாக்கினர். அந்த வகையில் இலங்கையில் ஆங்கிலேயரால் முதலாவதாக உருவாக்கப்பட்ட மிஷனரி லண்டன் மிஷனரி சங்கம் எனப்படுகின்றது. 1804 இவ்லண்டன் மிஷனரி சங்கம் இலங்கையில் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1812 பெப்டைஸ் மிஷனரி இயக்கம், 1812 பெப்டிஸ் மிஷனரி சங்கம் கொழும்பை மையப்படுத்தியும், 1814-15 காலப்பகுதியில் வெஸ்லியன் மிஷனரி சங்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும், 1816 அமெரிக்கன் மிஷனரி, 1816 அமெரிக்கன் மிஷனரி இயக்கம் யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு பகுதிகளை மையப்படுத்தியதாகவும், 1818 இலங்கையில் இறுதியாக உருவாக்கப்பட்ட மிஷனரியாக கொள்ளப்படுகிறது. 1818 சர்ச் மிஷனரி இயக்கம் கொழும்பு, காலி, கட்பிட்டி, மன்னார், கண்டி பிரதேசங்களை மையப்படுத்தியதாக இம்மிஷனரி இயக்கம் செயற்பட்டது. அந்த வகையில் இம்மிஷனரி இயக்கத்தினர் அரசாங்கத்தின் உதவியை பெற்றுக்கொண்டு இலங்கை முழுவதும் தமது சமயத்தை பரப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அத்தோடு அவர்கள் தமது சமயத்தை பரப்புதலுக்கு கல்வி, போதனை, சமூக சேவை நடவடிக்கைகள் என்பவற்றை ஊடகமாக பயன்படுத்தினர். அதாவது கிறிஸ்தவ மிஷனரிகளானது அரசினுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அதனூடாக தங்களுடைய சமயத்தை பரப்புவதற்காக கல்வி, போதனை, சமூக சேவை நடவடிக்கைகள் என்பவற்றை ஊடகமாக பயன்படுத்திக் கொண்டு அதனூடாக தங்களுடைய சமயத்தை பரப்பினர். அத்தோடு எழுத்தூடகத்தையும் பயன்படுத்தினர். பிரித்தானியர் ஆட்சியில் அவர்கள் தமது சமயத்தை பரப்புவதற்கு கல்வியை எவ்வாறு ஒரு ஊடகமாக பயன்படுத்தினர் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பிரித்தானியர் ஆட்சியில் அரசாங்கத்தின் பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆங்கில மொழி அறிவு அவசியமாக இருந்தது. இதன் விளைவாக ஆங்கில மொழி மூலம் கற்ற சிங்கள தமிழ் பிரபுத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த வாலிபர்களில் ஒரு பகுதியினர் தமது பரம்பரையான சமயத்தையும் பெயர்களையும் கைவிட்டு கிறிஸ்தவ சமயத்தை தழிவு கொண்டு அரசாங்கத்தின் உயர் பதவிகளை பெற்றுக்கொண்டனர். மேலும் மிஷனரி இயக்கத்தவர்கள் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களை தமக்குள் பங்கிட்டுக் கொண்டு கல்வி போதனையில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் இலங்கை எங்கும் பல்வேறு மிஷனரி பாடசாலைகள் தோற்றம் பெற்றன. அவற்றால் ஆங்கில கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டது. இது மிஷனரி கல்வியால் விளைந்த ஒரு நற்பயனாகவும் குறிப்பிடலாம். ஆங்கில கல்வி அறிவு இலங்கையரிடம் ஏற்பட்டது மிஷனரியினூடாக கிடைத்த ஒரு நன்மையாக கொள்ளலாம். எனினும் இவற்றினூடாக அதாவது மிஷனரியின் ஊடாக தங்களுடைய சமய நடவடிக்கைகளை பரப்பியதால் இலங்கையின் சுதேசிய மதங்கள் தங்களுடைய மத உரிமைகளை இழக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆங்கிலேயர் எழுத்தூடகத்தை எவ்வாறு தமது சமயத்தை பரப்புவதற்கு பயன்படுத்திக் கொண்டனர் என்பதனை பார்க்க இருக்கின்றோம். இவர்கள் சுதேசிய மொழிகளான சிங்களத்தையும் தமிழையும் கற்றுக்கொண்டு கிறிஸ்தவ நூல்களை சுதேசிய மொழிகளில் மொழிபெயர்க்கும் விடயங்களில் மிஷனரி மதகுருமார்கள் ஈடுபட்டனர். அதாவது சுதேசிய மொழிகளை கற்றுக்கொண்டு சுதேசிய மொழிகளான சிங்களத்தையும் தமிழையும் கற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதகுருமார்கள் சுதேசிய மொழிகளில் கிறிஸ்தவ சமய நூல்களை மொழிபெயர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அந்த வகையில் மிஷனரிகளின் ஊடாக 1832 ஆண்டு மாசிக்க தேக்க எனும் பத்திரிகை சர்ச் மிஷனரியினால் வெளியிடப்பட்டது. 1832 மாசிக்க தேக்க என்ற வெளியீடு சர்ச் மிஷனரியினால் வெளியிடப்பட்டது. 1840 ஆண்டு லங்கா நிதானய 1840 ஆண்டு லங்கா நிதானய சமய புஸ்திகா சங்கத்தினூடாக வெளியிடப்பட்டது. 1842 உரகல எனும் வெளியீடு பெப்டிஸ் மிஷனரியினால் வெளியிடப்பட்டது. இவ்வாறு கிறிஸ்தவ மிஷனரிகள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு எழுத்தூடகத்தையும் பயன்படுத்திக் கொண்டனர் என்பதை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு உதயத்தாரகை பத்திரிகையும் காலப்பகுதியிலேயே வெளியிடப்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உதயத்தாரகை என்பது முதல் தமிழ் பத்திரிகையாக கொள்ளப்படுகின்றது. அத்தோடு இக்கிறிஸ்தவ மிஷனரிகளானது சமூக சேவை நடவடிக்கைகளின் ஊடாகவும் தங்களுடைய மதத்திற்கு மக்களை ஈர்த்து கொண்டது. ஏழை எளிய மக்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்குதல், நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தல் போன்ற சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மிஷனரிமார் பொதுமக்களை நெருங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதோடு தங்களுடைய சமயத்தை இதனூடாக பரப்புவதற்கான நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டனர். அந்த வகையில் இந்த மிஷனரிகளின் செயற்பாடுகள் வெற்றி பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் யாவை என பார்க்க இருக்கின்றோம். மிஷனரிகளினுடைய செயற்பாடுகள் வெற்றி பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் ஒன்று, அரசாங்கத்தின் உதவிகள் கிடைத்தல். மிஷனரிகளுக்கு அரசின் உதவிகள் கிடைத்தல். இரண்டாவது, சமயத்தை பரப்புவதற்கு கல்வியை பயன்படுத்திக் கொள்ளல், அச்சகங்களை நிறுவுதல், புத்தகங்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள் என்பவற்றை வெளியிடக்கூடிய நிதி வசதியை கொண்டிருந்தமை, புத்தகங்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள் என்பவற்றை வெளியிடக்கூடிய நிதி வசதியை கொண்டிருந்தமை, மிஷனரியிடையே காணப்பட்ட கட்டமைப்பு ரீதியான பலம், மிஷனரிகளிடையே காணப்பட்ட கட்டமைப்பு ரீதியான பலம் என்பன இந்த மிஷனரிகள் மதப்பரப்புதலில் வெற்றி பெறுவதற்குரிய காரணங்களாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக சமய எழுச்சி எனும் ஒரு விடயத்தினை பார்க்க இருக்கின்றோம். 19 நூற்றாண்டின் இறுதி அரைப்பகுதியாகும் போது இந்நாட்டு பௌத்த மக்கள் மட்டுமின்றி இந்து இஸ்லாமிய மக்களிடையே சமய எழுச்சி உருவானது. இலங்கையரிடையே இவ்வாறான சமய எழுச்சி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் மிஷனரிமாரின் சமய பிரச்சாரத்தால் தேசிய சமயங்கள் தாக்கப்பட்டமை, மிஷனரிகளினுடைய செயற்பாடுகள் காரணமாக தேசிய சமயங்கள் பாதிக்கப்பட்டமை, சிங்கள தமிழ் மொழியை மொழி கல்வியை சிங்கள மற்றும் தமிழ் மொழி கல்வியை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்தால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமை, குறிப்பாக பிரித்தானிய அரசானது ஆங்கில கல்விக்கு அதிகளவான முக்கியத்துவங்கள் வழங்கியமையினால் சுதேசிய கல்வி மொழி கல்விகள் பாதிக்கப்பட்டது. அத்தோடு இறுதியாக பிரித்தானிய ஆட்சியால் தமது சமய கலாச்சாரம் அழிவுறும் எனும் உணர்வு மக்களிடையே தோன்றிமை போன்ற காரணங்களால் சுதேசிய சமயங்களில் எழுச்சி ஏற்பட காரணமாகியது. ஆம், இதுவரை மிஷனரிகளின் செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம். 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் இந்நாட்டு பிக்குகளால், அதாவது பௌத்த மதகுருமார்களாலேயே பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு, அவ்வியக்கத்துக்கு பௌத்த குருமார்களினால் தலைமைத்துவமும் வழங்கப்பட்டது. பின்னர் இலங்கையின் கல்விமான்களும் இவற்றில் இணைந்து கொண்டனர். அந்த வகையில் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தின் வெளிப்படையாக தெரியும் பண்புகளாக பிரிவினாக்கள் ஆரம்பிக்கப்பட்டமை, அதாவது பௌத்த சமய கல்வியை போதிக்கக்கூடிய நிறுவனங்களாக பிரிவினாக்கள் ஆரம்பிக்கப்பட்டமை, அச்சகங்களை அமைத்தமையும் அச்சு ஊடகங்களை கையாண்டமையும், விவாதங்களை மேற்கொண்டமை, பௌத்த பாடசாலைகள் நிறுவியமை, தேசிய கலாசாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தமை, அதாவது பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தின் வெளிப்படையாக தெரியும் சில பண்புகள், பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தின் வெளிப்படையாக தெரியும் சில பண்புகள். 1, பிரிவினாக்கள் ஆரம்பிக்கப்பட்டமை, அச்சகங்கள் அமைத்தமையும் அச்சு ஊடகங்களை கையாண்டமையும், விவாதங்கள் மேற்கொண்டமை, பௌத்த பாடசாலைகளை நிறுவியமை, தேசிய கலாசாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தமை. அந்த வகையில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட பிரிவினாக்கள் வலானே சித்தார்த்த தேரர் என்பவரால் ரத்மலான பரமதம்ம சைத்திய பிரிவினா ஆரம்பிக்கப்பட்டது. வலானே சித்தார்த்த தேரர் என்பவரால் ரத்மலானை பரமதம்ம சைத்திய பிரிவினா ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலம் சிங்களம், பாலி, சமஸ்கிருதம் ஆகியவற்றை கற்ற பௌத்த குருமார்கள் தோற்றம் பெற்றனர். 1873 ஆண்டு இக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரரால் மாளிகா கந்த வித்யோதய பிரிவினா ஆரம்பிக்கப்பட்டது. இக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் மாளிகா கந்த வித்யோதய பிரிவினா. 1875 ஆண்டு ரத்மலானை தம்மலோக்க தேரர், ரத்மலானை தர்மலோக்க தேரர் பேலியகுட வித்யாலங்கார பிரிவினா என்பவற்றை உருவாக்கினர். அத்தோடு பௌத்தர்களுக்கான அச்சகம் ஒன்றை புலத்கம தம்மலங்கார ஸ்ரீ சுமணதிஸ்ஸ தேரர், புலத்கம தம்மலங்கார ஸ்ரீ சுமணதிஸ்ஸ தேரர் சீய நாட்டு உதவியுடன், சீயம் என்பது தாய்லாந்தை குறிக்கின்றது, சீய நாட்டு உதவியுடன் அல்லது தாய்லாந்தின் உதவியுடன் 1862 காலியில் லங்கோபகார எனும் பெயரில் ஒரு அச்சகத்தை உருவாக்கினார். 1862 காலியில் லங்கோபகார எனும் பெயரில் ஒரு அச்சகம் உருவாக்கப்பட்டது. மேலும் இலங்கையில் உருவாக்கப்பட்ட சில அச்சகங்கள் லங்காபி நவ விஸ்ரத அச்சகம், கவட்ட கதிக்க அச்சகம், சுதர்சன அச்சகம், சரஸ்வி சந்தரச ஆகிய அச்சகங்கள் இலங்கையில் பல்வேறு பகுதியில் உருவாக்கப்பட்டு பௌத்த சமயம் சார்ந்த நூல்கள் வெளியிடப்பட்டன. அவ்வாறு அச்சகங்கள் மூலம் வெளியிடப்பட்ட வெளியீடுகள் ஆவன லக்மினி பகன, லங்கா லோக்கய, சிங்கள ஜாத்திய, சரஸ்வி சந்தரச, சிங்கள பௌத்தயா. அவ்வாறு வெளியிடப்பட்ட வெளியீடுகள் லக்மினி பகன, லங்கா லோக்கய, சரஸ்வி சந்தரச, சிங்கள ஜாத்திய, சிங்கள பௌத்தயா போன்ற வெளியீடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அத்தோடு பகிரங்க விவாதங்களை மேற்கொண்டும் பௌத்த சமயத்தின் மேன்மையை பௌத்த குருமார்கள் வெளிக்காட்டினர். அந்த வகையில் ஐம்பெரும் விவாதங்கள் இதில் முக்கியத்துவம் பெறுகின்றது. இவ்விவாதமானது மீகேட்டுவத்த குணானந்த தேரர் தலைமையில் மேலும் சில தேரர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு, அதாவது இக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர், வஸ்கதுவே சுபுதி தேரர், வஸ்கடுவே சுபுதி தேரர், பொத்வில் இந்திரஜோதி தேரர், ரத்மலான தர்மலோக்க தேரர் போன்ற தேரர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு மீகெட்டுவத்த குணானந்த தேரர் இவ்விவாதங்களை முன்னின்று நடத்தினார். இவ்விவாதங்கள் ஐம்பெரும் விவாதங்கள் அல்லது பஞ்சமகா விவாதங்கள் எனப்படுகின்றது. இவ்விவாதங்கள் இடம்பெற்ற இடங்கள் பத்தேகம, வராகுட, உதம்பித, கம்பளை, பானதுரை. பத்தேகம, வராகுட, உதம்பித, கம்பளை, பானதுரை. இதில் பானதுரை விவாதம் மிகவும் பிரபல்யமானது. இப்பானதுரை விவாதத்தில் கவரப்பட்டு இலங்கை வந்த அமெரிக்கரான ஹென்றி ஸ்டீல் ஒல்காட் பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதற்கு முன்னின்று செயற்பட்டார். பானதுரை விவாதத்தினூடாக அவ்விவாதம் தொடர்பாக அறிந்து அதனால் கவரப்பட்டு இலங்கைக்கு வருகை தந்த அமெரிக்கரான ஹென்றி ஸ்டீல் ஒல்காட் அவர்களும் ஹெலேனா பிளவெஸ்கி அம்மையாரும் இலங்கைக்கு வருகை தந்து பௌத்த சமயத்தை தழுவிக் கொண்டதோடு பௌத்த சமய மேம்பாட்டிற்கு பல்வேறு விதமான செயற்பாடுகளை வழங்கினர், பல்வேறு விதமான தங்களுடைய பங்களிப்பினை வழங்கினர். அந்த வகையில் இலங்கையில் பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதற்கு முன்னின்று செயற்பட்டவர் ஹென்றி ஸ்டீல் ஒல்காட் என்பது இங்கு முக்கியமான விடயமாகும் என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஹென்றி ஸ்டீல் ஒல்காட் அவர்கள் 1880 கொழும்பில் பிரம்மஞான சங்கத்தை உருவாக்கி அச்சங்கத்தினுடைய பிரதான நோக்கம் பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதாகும். ஆகவே அந்த வகையில் அந்த பிரம்மஞான சங்கத்தினுடைய செயற்பாடுகளின் காரணமாக இலங்கையில் பல்வேறு பௌத்த பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட பாடசாலைகளாக கொழும்பு ஆனந்தா கல்லூரி, கண்டி தர்மராஜ் கொலேஜ், கொழும்பு ஆனந்தா கல்லூரி, கண்டி தர்மராஜ் கல்லூரி, காலி மகிந்த கல்லூரி, மாத்தளை விஜய கல்லூரி, கம்பளை ஜினராஜ வித்யாலயம், நாவலப்பிட்டி அனுராத வித்யாலயம் என்பன அக்காலத்தில் உருவாக்கப்பட்ட முக்கியமான சில பௌத்த பாடசாலைகள் ஆகும் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு ஹென்றி ஸ்டீல் ஒல்காட் அவர்கள் வெசாக் பௌர்ணமி தினத்தை விடுமுறை தினமாக பெற்றுக் கொடுத்தமை, பௌத்த கொடி உருவாக்கியமை என்பன முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. ஹென்றி ஸ்டீல் ஒல்காட்டின் பிரதான சீடரான அனகாரிக தர்மபால மகாபோதி சங்கத்தை உருவாக்கினார். மேலும் சிங்கள பௌத்தயா, மகாபோதி போன்ற சஞ்சிகைகளில் கட்டுரை எழுதி பௌத்த மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அத்தோடு புத்தகயாவை பௌத்தர்களுக்காக பெற்றுக் கொடுப்பதில் முன்னின்று செயற்பட்ட ஒருவராகவும் இந்த அனகாரிக்க தர்மபால காணப்படுகின்றார். மேலும் பியதாச சிறிசேன அவர்கள் நாவல்கள் மூலமும் சிங்கள ஜாத்திய எனும் பத்திரிகை மூலமும் மேற்கத்திய நாகரிகத்தை தழுவிக் கொள்வதை விமர்சித்தார். பியதாச சிறிசேன அவர்கள் நாவல்கள் மூலமும் சிங்கள ஜாத்திய எனும் பத்திரிகை மூலம் மேற்கத்திய நாகரிகத்தை தழுவிக் கொள்வதை விமர்சித்தார். மேலும் ஐரோப்பியர்களான ஜோர்ஜ் டர்னர், ரிஸ் டேவிஸ், ஹெச்பி பெல், ஹென்றி பாக்கர் வரலாற்று மூலாதாரங்களை தேடியறியும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதோடு வலிசிங்க அரிச்சந்திர அனுராதபுரத்தில் உள்ள புனித இடங்களை பாதுகாப்பதற்கு முன்னின்று செயற்பட்டார். இவ்வாறு அக்காலப்பகுதியில் பௌத்த குருமார்களோடு இணைந்து கல்வி கற்ற தலைவர்களும் பௌத்த மறுமலர்ச்சிக்கு முன்னின்று செயற்பட்டனர் என்பதை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக இந்து சமய மறுமலர்ச்சி தொடர்பான விடயத்தினை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த பௌத்த மறுமலர்ச்சி இயக்கங்களானது பௌத்த இளைஞர்களிடையே தேசிய உணர்வை ஏற்படுத்துவதற்கு முக்கிய பங்காற்றியதோடு ஆங்கிலேய ஆட்சிகளால் அல்லது ஆங்கிலேயருடைய ஆட்சியால் நாடெங்கும் மதுபான சாலைகள் திறக்கப்படுவதற்கு எதிராக பௌத்த பிக்குகளும் பிரமுகர்களும் மதுவிலக்கு இயக்கத்தை, அதாவது மது ஒழிப்பு இயக்கத்தை ஆரம்பித்து மதுபாவனையிலிருந்து பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். அந்த வகையில் மது ஒழிப்பு இயக்கத்தின் தந்தையாக ஆர்தர் வி டியஸ் கொல்லப்படுகின்றார். இலங்கையின் மது ஒழிப்பு இயக்கத்தின் தந்தை ஆர்தர் வி டியஸ் அனகாரிக தர்மபால பகிரங்க சொற்பொழிவு மற்றும் பத்திரிகைகள் மூலமும், பியதாச சிறிசேன நாவல்கள் மூலமும், ஜோன் த சில்வா நாடகங்கள் மூலமும், குறிப்பாக பராபவ எனும் நாடகத்தின் மூலமும் மது ஒழிப்பு தீமைகளை மக்களுக்கு வெளிக்காட்டி மக்களை மதுபாவனையில் இருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளிலும் பௌத்த மறுமலர்ச்சி இயக்க தலைவர்கள் முன்னின்று செயற்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக இந்து சமய மறுமலர்ச்சி பற்றிய விடயத்தினை பார்க்க இருக்கின்றோம். இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு தலைமை தாங்கி செயற்பட்டவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். இந்து சமய இயக்கத்திற்கு தலைமைத்துவம் வழங்கி செயற்பட்டவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் என்பதை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரோடு இணைந்து பிற்கால பகுதிகளில் சர் பொன்னம்பலம் ராமநாதன், சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் போன்றோரும் இந்து சமய மறுமலர்ச்சியின் முன்னோடிகளாக கொல்லப்படுகின்றனர். அந்த வகையில் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் அவர்களுடைய பணிகள், இந்து சமயத்தின் மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு அவரால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என குறிப்பிடலாம். இலங்கையில் இந்து மத மறுமலர்ச்சிக்கு தலைமைத்துவத்தை வழங்கியமை, இந்து சமய பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னோடியாக செயற்பட்டமை, இந்து சமய கலாசாரத்தையும் தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் வளர்ப்பதற்கு பாடுபட்டமை, பால பாடம் போன்ற பெயரில் பாட நூல்களை எழுதியதோடு கந்த புராணம் பெரிய புராணம் எனும் நூல்களை பதிப்பித்தமை, அத்தோடு உதயபானு எனும் என்ற பத்திரிகை ஒன்றை தொடங்கியமை, 1849 ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் வண்ணார் பண்ணையில் சைவ பிரகாச வித்யாசாலையை ஆரம்பித்தமை, 1872 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சைவ ஆங்கில வித்யாசாலை, அதுவே தற்போது காணப்படுகின்ற யாழ் இந்து கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. அத்தோடு நாவலரின் மறைவின் பின்னர் சர் பொன்னம்பலம் ராமநாதன் மற்றும் சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஆகியோர் இந்து சமய மறுமலர்ச்சியை முன்னெடுத்தனர். இவர்கள், அதாவது சர் பொன்னம்பலம் ராமநாதன் மற்றும் அருணாச்சலம் ஆகியோர், இந்து சமய மறுமலர்ச்சி மட்டுமன்றி தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த விடயங்களிலும் முன்னின்று பாடுபட்ட தலைவர்களாக கொள்ளப்படுகின்றார்கள். அத்தோடு இலங்கையின் கல்வி கற்றோர் சார்பாக சட்டவாக்க கழகத்திற்கு முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டவராக சேர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் காணப்படுகின்றார். மேலும் இலங்கையில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட தேசிய அமைப்பான இலங்கை தேசிய சங்கத்தின் முதலாவது தலைவராக சேர் பொன்னம்பலம் அருணாச்சலம் காணப்படுகின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகும் என்பதே. மாணவர்கள் இவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இஸ்லாமிய மறுமலர்ச்சி தொடர்பான சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் MC சித்திலப்பை, அறிஞர் சித்திலப்பை என்போம். 1883 எகிப்து நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இங்கு வந்த ஓராபி பாஷா இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்கு பக்கத்துணையாக செயற்பட்டார் என்பதை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு அறிஞர் சித்திலப்பை 1882 முஸ்லிம் நேசன் எனும் பெயரில் பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்தார். அத்தோடு முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வியை மேம்படுத்துவதற்காக கொழும்பு ஜாகிரா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அத்தோடு முஸ்லிம் கல்வி சபை ஆரம்பிக்கப்பட்டது. மத்ரசா எனும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது என்பன அறிஞர் சித்திலப்பை அவர்களின் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான பணிகளாகும். அத்தோடு இவரோடு இணைந்த அல்லது இவருடைய பிற்காலத்தில் TP ஜாயா அவர்களும் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு பங்காற்றிய முக்கியமான ஒரு தலைவராக கொள்ளப்படுகின்றார். இவர் சித்திலப்பை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சாகிரா கல்லூரியினுடைய அதிபராக செயற்பட்டு பிற்காலத்தில் இஸ்லாமியர்களினுடைய அரசியல் சார்ந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். அந்த வகையில் இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி ஏற்படுத்திய முக்கியமான தலைவர்களாக அறிஞர் சித்திலப்பை, ஓராபி பாஷா மற்றும் TP ஜாயா போன்றோரை குறிப்பிடலாம். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் இலங்கையின் சமய தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடஅலகில் இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி பற்றிய ஒரு அறிமுகத்தினையும் அதனைத் தொடர்ந்து மிஷனரிகளினுடைய செயற்பாடுகள், பௌத்த சமய மறுமலர்ச்சி, இந்து சமய மறுமலர்ச்சி, இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி போன்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினோம். விடயங்கள் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். அந்த வகையில் மிஷனரிகளாக இலங்கையில் பிரித்தானியரால் ஆரம்பிக்கப்பட்ட மிஷனரிகளாக லண்டன் மிஷனரி, முதலாவது இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட மிஷனரி, பெப்டிஸ்ட் மிஷனரி, அமெரிக்கன் மிஷனரி, வெஸ்லியன் மிஷனரி, சர்ச் மிஷனரி என்ற மிஷனரிகளின் ஊடாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய, அதாவது ஆங்கிலேயர் தமது கிறிஸ்தவ சமயத்தை பரப்பினர். அந்த வகையில் அவர்களிடமிருந்து சுதேசிய மதங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுதேசிய தலைவர்கள், குறிப்பாக பௌத்த சமய தலைவர்களாக ஆரம்ப காலங்களில் பிக்குகள், குறிப்பாக மீகெட்டுவத்த குணானந்த தேரர், ஹிக்கடுவ சுமங்கல தேரர், வலானே சித்தார்த்த தேரர் போன்ற தேரர்களும் அவர்களோடு இணைந்த வகையில் அமெரிக்கரான ஹென்றி ஸ்டீல் ஆல்கோட், அனகாரிக தர்மபால, பியதாச சிறிசேன, TP ஜெயதிலக்கம் போன்ற சுதேசிய தலைவர்களும் இணைந்து பௌத்த சமயத்தை பாதுகாப்பதில் முன்னின்று செயற்பட்டனர். இந்து சமயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்து சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதில் முன்னோடிகளாக ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர், சர் பொன்னம்பலம் ராமநாதன் மற்றும் சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஆகியோரும் இஸ்லாமிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதில் அறிஞர் சித்திலப்பை, ஒராபி பாஷா, TP ஜாயா போன்றவர்களும் இஸ்லாமிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதில் முன்னோடிகளாக காணப்பட்டனர் என்பதனை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி தொடர்பான விடயங்கள் கற்பிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு இவை பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். இன்றைய தினமும் மாணவர்களிடம் இரண்டு வினாக்கள் வினவப்படுகின்றது. இவ்வினாக்களுக்குரிய விடைகளை மாணவர்கள் எஸ்எம்எஸ் இன் ஊடாக 077 16 55 675 077 16 55 675 ஆகிய இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் ஊடாக அனுப்பி வையுங்கள். முதலாவது வினா, ஆங்கிலேயரால் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது மிஷனரி எது? ஆங்கிலேயரால் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது மிஷனரி இயக்கம் எது? இரண்டாவது வினா, பானதுரை விவாதத்தில் கவரப்பட்டு இலங்கைக்கு வருகை தந்த அமெரிக்கர் யார்? பானதுரை விவாதத்தில் கவரப்பட்டு இலங்கைக்கு வருகை தந்த அமெரிக்கர் யார்? ஆம் மாணவர்களே, இவ்விரண்டு வினாக்களுக்குரிய விடைகளை எஸ்எம்எஸ் ஊடாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இன்றைய பாடவேளை உங்களுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு வரலாறு பாடத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் வரலாறு பாட ஆசான் சிவஞானம் நமசிவாயம். நன்றி மாணவர்களே.